بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإن امرأة خافت من بغلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلحا بينهما صلحا، والصلح خير، وأفضلت الأنفس الشح، وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا. ولن تستطيعوا أن تعدلوا بين النساء ولو حرصتم، فلا تميلوا كل الميل فتذروها كالمعلقة، وإن تصلحوا وتتقوا فإن الله كان غفورا رحيما. وإن يتفرقا يغني الله كلا من سعته، وكان الله واسعا حكيما. صدق الله العلي العظيم. إني معنا شهودر خليه الله حق سبحانه وتعالى قل قرآن ليوم بنجلودية رايتس பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி மிகவும் அழகாக வரிசையாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் சென்ற வாரமும் நான் இதை மையமாக வைத்து கதைத்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தன்னுடைய கணவனிடமிருந்து ஒரு பெண் புறக்கணிப்பை அல்லது கெடுதிகளை பயப்படுவாள் என்றிருந்தார். அதாவது கணவன் தன் பக்கமாக கவனம் திருப்பிறார் இல்லை, கணவன் வந்துட்டு தன்னை தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார் இல்லை, தன்னை விட்டும் புறக்கணித்துத்தான் கணவன் வாழ்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மனைவிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரைட்ஸை கொடுத்திருக்கிறான். தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு போய் நீங்கள் பிரிந்து கொள்வதை விடவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்து ஒரு சுல்ஹ செய்து கொள்வது மிச்சம் நல்லது. சுல்ஹ என்று சொன்னால் இவன் சொல்றா எனக்கு கிடைக்க வேண்டிய சில ரைட்ஸை நான் விட்டுத்தாரேன், அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு நினைச்ச மாதிரி பாவித்துக் கொள்ளுங்கோ, ஆனால் நான் உங்களுடைய மனைவியாக இருக்க விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி தான் ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, சௌதா பின்த் ஜம்அ ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண் நபியை விடவும் வயசில் மூத்த பெண். அந்த பெண் வயசாளியாக இருந்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாக இருந்துச்சு. ஏன்னா வயசாளி, அவங்களை பேசக்கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் கடினமான, கொஞ்சம் கிசப்பான, கொஞ்சம் டஃப்பான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. இதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, இந்த பெண்ணை விட்டும் தூரமாகிட்டா அந்த பெண் பாதுகாக்கப்படுவார், அல்லாஹுடைய நபியுடைய கடினமாக பேசினால் என்ற குற்றத்துக்கு அவள் ஆளாக மாட்டார். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் அதை அவதானிப்பாங்க. ஒருத்தர் தூங்குறாரே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேய் திருப்பாட்டல்ல, இன்னமத்தருக்கு சொன்னாரு பேய்த்தினி அவர் எதிர்பார்த்துவான்னு சொல்லி. ஏன் காரணம் என்றா, இவர் டிரெக்டா பேய்த்து எதிர்பார்த்து அவர் எழுப்ப இல்லைன்னா அவர் பாவியா மாறிடுவார், அவர் பாவியா மாறிடுவார். இன்னமத்தரை சொல்லி எதிர்பார்த்தினா என்ன செய்ய மாட்டாரு, அவர் பாவியாக ஆக மாட்டாரு. அவருக்கு பாவம் கிடைத்தாலும் அந்த பாவத்துடைய வேக் குறைவானதாகத்தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இந்த உம்மத்துக்கு ஒரு விடயம் வாஜிப் ஆகிற கட்டம் வரும் பொழுது நபி அதை செய்ய மாட்டார். தராவீஹுடைய தொழுக, ரமலானுடைய காலத்தில் முதல் நாள் ராவு தொழுதாங்க, ரெண்டாம் நாள் ராவு தொழுதாங்க, பள்ளியில் பெரிய க்ரௌட், பள்ளி ஃபுல்லாகிட்டு. இப்போ பயந்தாங்க இது கடமையாக்கப்படுமோ தெரியாது சொல்லி மூணாவது நாலாவது நாள் பள்ளிக்கு வரவே இல்லை, வீட்டிலே தொழுது கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு சுன்னத்து, எப்போ நான் செய்யக்கூடிய ஒரு அமல் மக்களுக்கு கஷ்டத்தையும் மக்களுக்கு பாரத்தையும் மக்களுக்கு ஒரு சுமையையும் ஏற்படுத்துமோ அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விட்டுடுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ் அதை கடமையாக கூடாதுக்காக வேண்டி. அது மாதிரி ஒன்றுதான் இந்த சவுதாவின் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவனோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாகிட்டது. ஒரு வயசாளி பெண் பொம்புல நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவதான் அவசரமாக அவதான் அடுத்தது மௌத்தான பெண். அவர் வயசாளி பெண்ணாக இருந்ததன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவக்கு ஒரு அவ தலாக்கு சொல்லிவிட்டா அவ குற்றத்திலிருந்து நிரூபிதர் ஆகிடுவா என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் அவ ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்தா அவ சொன்னா நீங்க நான் தலாக்கு சொல்ல வானம், என்னோட மனைவியாக இருக்க விரும்புகிறேன், மனைவியுடைய பட்டியலில் நானும் வர விரும்புகிறேன், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு டேர்ன் தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எனக்கிட்ட வரணும் என்ற அவசியம் இல்லை, எனக்கு தர வேண்டிய நாள உங்களுக்கு விருப்பமான மனைவி ஆயிஷாவுக்கு கொடுக்கும்னு சொன்னார். இப்ப யாருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கம்ப்ரமைஸ் சூழ்நிலை செஞ்சு கொள்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றை மட்டும்தான் பார்த்துக்கொள்ளணும், சுல்ஹென்று சொல்லும் பொழுது இது அல்லாவுக்காக விருப்பமானது, இது அல்லாவுக்காக விருப்பமானது. ஒருத்தர் எனக்கு கடன் தர இருக்கிறாரு, அவர் அந்த கடன் தாரார் இல்லை, இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, எங்களுக்கு ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்று நல்ல வேலை என்னன்னு சொன்னா, ஆக நல்ல வேலை என்னன்னு சொன்னா அதை மன்னிச்சுட்டு சரியா எனக்கு வானம் அறிவிட்டுக்கோ. அல்லாஹ் வாங்க சொல்றான், ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுத்தா அதுல மூணு வகையான முறையில உங்களுக்கு நன்மை சம்பாதிக்க மூணு வகையான முறை. அதுல ஒன்று நாளையும் சேர்த்துக் கொள்ளலாம். கடன் என்றது சொதக்காவை விடவும் மேலானது. கடன் கொடுக்கிறது தேவ உள்ள ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறது தர்மத்தை விடவும் 18 மடங்கு நன்மையில கூடியது. இப்னு மாஜாவுடைய வாய்ப்பு கடன் கொடுக்கிறது சும்மா கொடுக்கவான மோகேஜ் எடுத்துக்கோங்கோ, டாக்குமெண்டாக வச்சுக்கோங்கோ, எல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சு கொடுத்த கடன் சதக்காவை விடவும் 18 மடங்கு நன்மையில கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் பார்த்தாங்க அரசுடைய கதவு எழுதப்பட்டிருக்குது, கடன் சதக்காவை விட முந்திவிட்டது 18 மடங்கால் சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து கேட்டாங்க, அலைஹி ஸலாத்து வஸலாம்ல பார்த்து கேட்டாங்க, என்ன செய்தி? சதக்காவை விடவும் சரட்டிய விடவும் பெனவனன் லோன் சதக்காவை விடவும் இந்த கடனுடைய நன்மை விளவு கூடவான்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிக்கு விளக்கம் கொடுத்தாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா காரணம்? நீங்க ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்குறீங்க 1000 ரூபா, அந்த டைம்ல அவளத்துல 10000 ரூபா அடிஷனலா இருக்குது, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸா இருக்குது. 1000 ரூபா கொடுத்தீங்க படுத்து சிவப்பாப்பா, அந்த டைம்ல அவருடைய சேப்ல 10000 ரூபா காசு இருக்கேனும் உங்களை சல்லி அவருக்கு ஒரு பெரிய ஒரு வலிவு ஏற்படுத்தல, அவருடைய சர்ப்ளஸுக்கு ஒரு ஆக்ட் ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அனுத்தரவிட்ட கடன் கேட்டு வராரு, அவர் கடன் கேட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக தெரியும் அவருக்கு ஒன்றுமே இருக்காது, அவர் ஜீரோவாக இருந்துதான் உங்கள்கிட்ட வாரார். அந்த சந்தர்ப்பம் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் 1000 ரூபா தேவை, உங்கள்கிட்ட 1000 ரூபாய்தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்குறீங்க, நான் இந்த 1000 ரூபாய் செலவழிச்சு சந்தோஷப்படுறத விடவும் என் சகோதரன் செலவழிச்சு சந்தோஷப்படுத்துவேன் என்று நீங்க குடும்பீங்கன்றிருந்தா இந்த கடன் இதை விடவும் அந்த சதகாவை விடவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மீதான். கடன் கொடுத்துட்டீங்க, கடன் கொடுக்கறதே இபாதத். கடனுக்கு பிறகு இந்த ரெண்டு ஈகு, இந்த மூணு ஈகு. ஒன்றுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் சைன் பண்ணி எடுத்துட்டீங்க, பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் உங்களுக்கு சல்லி தரோணும். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவருக்கு என்னமோ நடந்துட்டது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, உங்கள்கிட்ட வந்து டைம் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கோ, நான் 28ஆம் தேதி உங்களுக்கு சல்லி தருவதாக வாக்களித்தேன், ஆனால் நான் ஒரு கிரைசஸ்ல மாட்டிக்கொண்டுட்டேன், இப்ப எனக்கு இதை திருப்பி தாரத்துக்குரிய வசதி இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்கள்கிட்ட டைம் கேட்டா நீங்க கட்டாயம் டைம் கொடுத்துத்தான் ஆகணும். அந்த கொடுக்கிற டைம் பீரியட் இருக்குது, இதுக்கு உங்களோட கடனுக்குரிய நன்மை அந்த பணத்தை இரண்டு முறை சதக்கா கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைச்சுமோ அந்த நன்மை அல்லாஹ் தரான். ஒரு லட்சம் ரூபாய் தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க இப்ப அவருக்கு கடனாக, அவர் உங்கள்கிட்ட டைம் கேட்டா நீங்க டைம் கொடுத்தீங்க, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க உனக்கு அந்த பணத்துக்கு ரெண்டு முறை நான் சதக்கா கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைச்சுமோ அந்த நன்மை கிடைச்சும். சரி, இது ரெண்டாவது. மூணாவது ஒரு கட்டம் இருக்குதுன்னு சொன்னால் கம்ப்ரமைஸ். சரி அப்பா, நீ எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர இருக்கிறாய், சரி எனக்கு தெரியும் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், இப்ப உனக்கு எவ்வளவு தரையிடு, உனக்கு நான் உனக்கு மற்றது அறவா சுட்டு தந்துட்டேன், இப்ப தா மற்றது நான் உனக்கு அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுறேன், புட்டு கொடுத்துடுறேன். அவரும் பார்த்தாரு, சரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், ஆனா உண்டு ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, கொடுக்க வேண்டிய கடன் இருக்கத்தக்கன அந்த பணத்தை கொண்டு வேறொரு வியாபாரத்தில் போட்டு உழைப்போம் என்றிருந்தா அது ஹராமா ஹலாலா, அந்த வருமானம் சரியா பிழையா என்ற உலமாக்கள் அணுகி பொதுவாக கேட்டுக்கோ. நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கிறேன், டியூ டேட் இன்னைக்கு தான் வந்திருக்குது, இன்னைக்கு தான் பணத்துக்குரிய பண்ற டேட், இன்னைக்கு தான் அந்த செக்கை நான் மீட் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் ஷைத்தான் வருவான், நல்ல ஒரு பிசினஸ் ப்ரப்போசல் எடுத்துக்கொண்டு இதுல போட்ட 10 டேஸ்ல நீங்க ரீகவர். 10 டேஸ் இந்த செக் பேங்க்கு போயிட்டு அது இந்த சனிக்கிழமை நாளைக்கு சண்டே 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 அங்கே வந்தா ஒரு போயிடே இருக்குது, மூணு நாள் எல்லாம் வரக்குள்ள 10 நாள் ஆகிடும், செக் வீட்டுக்கு வரக்குள்ள ரிட்டர்ன் செக் பண்ணீங்கன்னு சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு சல்லியை திருப்பி கொடுத்துடலாம் என்று உங்களோட சேத்தான் உங்களுக்கு சொல்லும். இது யாரு, நீங்கள் அல்ல, உங்களோட சேத்தான் பேசுறான் உங்களோட, உங்களோட சேத்தான் உங்களோட பேசுவார். இப்படி செஞ்சா என்ன வரப்போகுது, இப்ப நீங்க போடுவீங்க, இது பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டான். ஏன்னா இதுல அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, இதுல அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. நல்லா யாமச்சு கொள்ளுங்கோ, கடன் கொடுக்கறதுக்குரிய டியூ டேட் வந்துட்டுதான், அதுக்கு பிறகு பணம் கையில கிடைச்சா ஒரு வினாடியும் ஒரு செகண்டும் பின்படுத்த வாழும், அதை கொண்டு கொடுக்கப்பான். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கடன் கொடுத்துட்டீங்க, அவர் டைம் கேட்டா டைம் கொடுங்கோ, இதுவும் ஒரு இபாதத்து. ரெண்டாவது, அவர் இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, நீங்க அவரை அணுகி சொல்றீங்க, ஒரு கம்ப்ரமைஸுக்கு வருவோமா, நீங்க எனக்கு 50% தாங்கோ, நான் 50% ரைட் ஆஃப் பண்ணிடுறேன் என்று சொல்லி இதுக்கு வாரது ரெண்டாவது. மூணாவது கட்டம், நாலாவதுண்டையும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا. நீங்க சொல்லும், நீங்க வாங்கோ எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரக்கிறீங்க, கஷ்டப்பட்டுக்கொள்ள வானம், அது அப்படியே நீங்க சதக்காவா வச்சுக்கோங்க. சதக்காவா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல அழகான அஹ்லாக் சொல்லித்தரான், எப்படி நீங்க ஒருத்தரோடு நடந்து கொள்ளுவோம். சல்லி கொடுக்கக்குள்ளே ரொம்ப கஷ்ட கடினமாட்டான், இப்போ சும்மா கொடுக்க மாட்டோம், எல்லாம் செஞ்சு கொள்வோம். அந்த ரீகவரி பண்ற சந்தர்ப்பத்தில் எங்களோட பணத்தையும் எங்களோட அகலாக்கையும் எங்களோட பண்பையும் காட்டுவோம். இன்றைக்கு உலகம் நேர் மறுபக்கம், கொடுக்கக்குள்ள சொல்லுவாங்க எல்லாம் உங்களுக்கு தருது பொம்மோன்னுவாங்க, ரீகவரிக்கு போல என்ன செய்வாங்க, ரீகவரிக்கு போல என்ன செய்வாங்க, வாகனத்தில் பிள்ளைகளோட மனைவியோட ஏறி போறார், எங்க போறாரு, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறாரு, கல்யாண ஹாலுக்கு முன்னால போயிட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரையும் தூக்கி வெளியே விஷயத்து வாகனத்தை சீஸ் பண்றாங்க அப்படியே. ஆனா கொடுக்கக்குள்ள கொடுக்கக்குள்ள என்ன சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, வித்தவுட் அ டாக்குமெண்ட் வித்தவுட் அ செக்யூரிட்டி இட் ஃபார் யூ, இவனுக்கு தான் நீக்கிட்டு இவன் எடுத்துக்கொண்டு போ எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இஸ்லாம் நேர் மறுபக்கம், இஸ்லாம் கொடுக்கக்குள்ளே சொல்லுது என்ன செய்ய, ரீகவரிக்குரிய வழியை பார்த்துக்கோ, டாக்குமெண்ட் வரணும், விட்னஸ் வரணும், ஆள வெளிவேஷன் பண்ணுங்கோ, ஆள வெளியே பண்ணுங்கோ, இவர் சும்மத்தர் வந்து எனக்கு ஒரு கோடி ஒரு கோடி தாங்கன்றார், சும்மத்தை கொடுக்கவானம் இந்த ஒரு கோடியை திருப்பி தாரத்துக்கு இவர் கேட்பவர், இதை பாருங்க கொடுக்கக்குள்ள எல்லாம் உறிஞ்சி வலிச்சு பார்த்து கொடுங்கோ. ரீகவரி பண்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட ஹொனஸ்ட நீங்க காட்டுங்க, உங்களோட ஹாஸ்பிட்டலிட்டியா காட்டுங்க, நான் இப்படித்தான் கொடுக்கக்குள்ள இப்படித்தான் கொடுப்போம், திருப்பி எடுக்கக்குள்ள எங்களை உங்களோட நிலைமையை நாங்கள் விளங்கித்தான் செயல்படுவோம். ஆனா அதே சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல வசதி இருக்குது, அவர் அதை பணத்தை திருப்பி தராம இருக்கிறாரு, அந்த பணத்தை தப்பித்தவர் யாரோ சதக்காவாக ஆக்கிடுவாங்க. அது நீங்கள சதக்கா வாக்கிட்டு இருந்தால் உங்களோட கோலத்தனத்தை அதை காட்டும். என்ன காட்டும்? கோலத்தனம். இஸ்லாம் கோலத்தனத்தை விரும்பல, இஸ்லாம் கோலத்தனத்தை விரும்பல. ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய மனிதன், பெரிய ஒரு ஆளி, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அமௌண்ட் 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனார். தாரன் வாங்கிட்டு போனவர் என்ன தெரியுமா செய்யறாரு? டைம் வந்துட்டு காசத்தாரால் பெரிய ஸ்டேட் உள்ளவர், சாதாரண ஆள் இல்ல, இன்டர்நேஷனலி பெரிய ஒரு ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஆளு, ஒரு மதரசாவுடைய உஸ்தாத். இவர் அடம் படிச்சு நிற்கிறாரு இந்த காசை திருப்பித்தார். இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் பெரிய காசியம் அல்ல, யாருக்கு? இந்த ஆலிமுக்கு. அவரு அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் பெரிய காசியம் அல்ல, இந்த 10,000 ரூபாய் அவருக்கு இருக்குது, அவர் தராம ரமர் பண்றாரு, அவர் தராம இருக்கிறார் வச்சு கொண்டிருப்பார் பிஷின் மாதிரி. இப்ப என்ன தெரியுமா? இவர் உடல்ல, இந்த ஆளின் உடல்ல ஆள் அனுப்பி போஸ் பண்ணி இந்த காசு எடுத்தார். இவரோடு இருந்த மக்களுக்கு சரியான ஆச்சரியம், என்னப்பா இது 10,000 ரூபாய் காசு இவ்வளவு போஸ் கொடுக்கிறாரு, 10,000 ரூபாய் காசு ரீகவப்பட்டது இவ்வளவு பெரிய போஸா? அப்ப இவங்களுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா இவர் உடல்ல காலையிலே அனுப்புறாரு, மாலையிலே அனுப்புறாரு, காசை ரீகவப்பட்டோம். எப்படியோ காசை கலட்டி எடுத்துட்டாரு, கல்லால மரத்தால நார் உச்ச மாதிரி கதை. ரைட்டா, காசை எடுத்து அந்த சபையிலேயே இந்த மத்தருக்கு சதக்கா கொடுத்தாரு. சொல்லி போட்டு சொன்னாரு, எனக்கு தெரியும் அவர்த வசதி இருக்குதுன்றது, அவர் அந்த காசை தராம இருக்கிறாரு, அந்த காசை நான் ரீகவர் பண்ண இல்லாவிட்டால் நான் ஒரு கோலையன் என்ற பட்டியல நான் வந்துடுவேன், பணத்தினுடைய ஆசைக்காக வேண்டி நான் செய்யல, நான் ஒரு கோலை இல்ல, கொடுத்தத்தை திருப்பி எடுக்க எனக்கு தெரியும் என்றத நிரூபிக்கத்தான் சொல்லிருக்கேன். யாரையும் சீட் பண்ண உடவும் மாட்டோம், நாங்க ரொம்ப அலர்ட்டா இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கம்ப்ரமைஸ் சொல்லக்கூடியதே, இதை பற்றி குர்ஆன்ல ஏராளம் பேசியிருக்கிறான். நீங்க சண்டை பிடிக்கிறத விடவும், அடிச்சு கொள்றத விடவும், ஒத்தருக்கு ஒத்தர் குறைச்சடி கொள்றத விடவும், நீங்க வாங்க ரெண்டு பேரும் ஒரு கமன் டேர்முக்கு என்னவாப்பா நான் இதை விட்டு தாரேன், இதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஸ்ஸுல் ஹுகைரன், எப்பே வாழ்க்கையில ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, எல்லா இடத்திலையும் கணவன் மனைவியாக இருக்கேனும், மகன் மாப்பவாக இருக்கேனும், பார்ட்னர்ஸாக இருக்கேனும், நேபராக இருக்கேனும், எல்லா இடத்திலையும் கம்ப்ரமைஸ் மிச்சம் நல்லது. ஏன் கம்ப்ரமைஸ் கொண்டு சொல்யூஷன் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடலாம், ப்ராப்ளத்தை முடிச்சுக்கொள்ளலாம். நீங்க கம்ப்ரமைஸ் பண்ண இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், நீங்க போலீஸுக்கு போக வேண்டி வரும், நீங்க லாயர் ஆபீஸுக்கு போக வேண்டி வரும். நீங்க எந்த கோர்ட்? சும்மா கோர்ட்ல இருந்துட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவீங்க, உங்களை தெரியாம போய்கொண்டே இருப்பீங்க. கடைசியா பார்த்தா நேரம் வேஸ்ட் ஆகுது, எல்லாம் அதுல வேஸ்ட் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, வஸ்ஸுல் ஹுகைர், எப்பவே நீங்க கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வது எல்லா விடயத்திலையும் உங்களுக்கு மிச்சம் நல்லம். இந்த கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கம்ப்ரமைஸ் என்று சொல்லி வரக்குள்ள போன்ற உள்ளம் இருக்குது, இது கோழைத்தனத்தை வெளிப்படுத்தும், கஞ்சத்தனத்தை. கோலத்தனத்தை அல்ல, கஞ்சத்தனம். 1,00,000 ரூபாய் உனக்கு தர வேண்டி இருக்குது, நீ 50,000 ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணக்குள்ள உங்களோட உள்ளம் சொல்லு, உனக்கு பைத்தியமா? லூசா? எவ்வளவு அநியாயம்! அல்லாஹ் சொல்றாங்க, என்னை உங்களே படைச்ச அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு சொல்றான், இப்படித்தான் உங்களோட உள்ளத்தை நான் படைச்சிருக்கிறேன்,
உன் ஆத்மாவை எப்படித்தான் கிரியேட் பண்ணி இருக்கிறேன், சும்மா கொடுக்க மாட்டோம் யாருக்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த கட்டத்தில் உள்ள கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்தும், கஞ்சத்தனத்தை முன்னுக்கு கொண்டு வரும். மனைவி சொல்றா, நீங்க எனக்கு தலாக்கு சொல்ல வானம், நான் நம்முடைய மனைவியாக இருந்து கொள்றேன், நீங்க என்ன பார்த்துக்கோங்கோ, எனக்கு நஃபகா நாலாவது செலவுக்குரிய பணத்தை தாங்கோ, எனக்கு ஒரு ஊட்டா வாங்கி தந்துடுங்கோ. இந்த கட்டத்தில் சொல்லுவாரு, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை, இது கூடு வாங்கி கொடுக்கவா, இதுக்கு தின்ன கொடுக்கவா, என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொல்றான், இதை செய்யாதே. நீங்க அந்த பெண்ணுக்கு உபகாரம் செய்வீங்க என்றால், அந்த ஒருத்தர் கடன் வாங்கினாரு அவருக்கு நீங்க உபகாரம் செய்வீங்க என்றால், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்வீங்க, அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்வீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ இதை கொண்டு அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மக்களை பார்த்து, வலம் தஸ்தீஊ, இது யாருக்கு தெரியுமா சொல்றான், இது ரெண்டு கல்யாணம் முடிச்சு, மூணு கல்யாணம் முடிச்சு, நாலு கல்யாணம் முடிச்சு, பல வகையான பல மனைவிமாருடைய யாரு வாழ்றாங்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் புத்தி சொல்றான். வலம் தஸ்தீஊ, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, ஒரு நாளும் நீங்க சக்தி பெற மாட்டீங்க, அந்த உங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. ஈக்குவலா அவங்களுக்கு ட்ரீட் பண்ண ஏலா, யார் சொல்றான் இது? அல்லாஹ் சொல்றான். வலவ் ஹரஸ்தும், நீங்க ஆசைப்பட்டாலும் சரி. இது குலமாக்கள் சொல்றாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு பகுதி, மனிதனுடைய பியோண்ட் கண்ட்ரோல், மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது, இன்னும் ஒன்றைக்குது மனிதனுடைய சக்திக்கு அப்பால் பட்டது. மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதுல நீங்க போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, செஞ்சுத்தான் ஆகும். ரெண்டு மனைவி இருந்தால் ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஒரே அளவாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்கும் நாள், அங்கொரு நாள் இங்கொரு நாள், ரெண்டு பேருக்கு இடையில பிரயாணம் ஒன்று சொல்லி வந்தால் ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போகையிலும் முதலாவது வாங்க போகணும்னு கூப்பிடுறதில்லை. அந்த கட்டத்துல குர்ஆ துண்டு போடணும், நம்பர் துண்டு போட்டு யாருடைய டேர்ன் வருதோ அவங்களை தான் கூட்டிக்கிட்டு போகணும். அல்லாஹ் மனிதனுடைய பியோண்ட் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோலுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்திலையும் அவர் கட்டாயம், அவர் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவர் மீதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்க இதை சொல்லல, இங்க அல்லாஹ் சொல்றான் பியோண்ட் கண்ட்ரோல், மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு வெளியொன்று இருக்குது, அன்பு. ரெண்டு மனைவிமார்கள் தான் ரெண்டு பேரோட ஒரே அளவு அன்பு வைக்க முடியாது. ஒத்தருடைய அன்பு என்ன செய்யும், கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒத்தருடைய குடும்பம் நடத்துறதுல இன்பம் கூட இருக்கும். இது மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட. ஒரு மனைவி இருக்கிறார், அவ வந்து அவட வார்த்தைகள் ரொம்ப இன்பமான வார்த்தைகளாக இருக்குது, எனவே அவோட காலம் கழிக்கிறது கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இது மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் சொல்றான், இது ஒன்னால் ஒரு நாளும் செய்யலா, நீ எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் சரி, ஆனா எது கண்ட்ரோலுக்கு கீழ் இருக்குதோ இதுல நீங்க திறக்குறச்சல் செய்வீங்க இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மன்கானத்துல இம்ரஅத்தான், யாருக்கு ரெண்டு மனைவிமார் இருக்கிறாங்களோ, பலம் யஃதில் பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நீங்க நீரம் செலுத்தாவிட்டால், எது ஒரு பியோண்ட் த கண்ட்ரோல் இருக்குதோ அதுல நீங்க நீரம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். எல்லா விஷயம், டைமிங், வாங்கி கொடுக்கிற சாமான், சாப்பாட்டு விஷயம், நீங்க ட்ரிப் போறீங்க, பிரயாணம் போறீங்க, பிரயாணத்தில் செய்வீங்க என்றால், பலவியாக்கில் பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்க நீதம் செலுத்தவில்லை என்றால், ஒரு பக்கத்துக்கு பாரம் கூடியவனாகத்தான் நடந்து நடந்து வருவீங்க. எல்லாத்துல ஒரு பக்கம் பாரம் ஆயிக்கும், மறுபக்கம் மேலே ஒரு சைத்தான் வேலை செய்யும், பரலைஸ் மாதிரி. அல்லாஹ் அப்படி நபி சொன்னாங்க ஹதீஸ்.
من كانت له امراتان فلم يعدل بينهما جاء يوم القيامه وشكه قائل
அவருடைய பக்கம் பாரமானதாக இருக்கும் இந்த நிலையில அவர் வந்து கொண்டிருப்பாரு என்ற கருத்தை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்குது. எனவே பியோண்ட் த கண்ட்ரோல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க துஆ கேட்பாங்க சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைய என்ன நடக்குதோ அப்படியே சொன்னாங்க. ஆயிஷாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பு கூட இருந்துச்சு. நாங்க தான் சொல்லுவோம் என்ன இருந்தாலும் இல்ல நாங்க எல்லாருடைய முறையை மாறித்தான் அது போய் நபி ஒரு மனிதர் இன்னதான் ஒரு மனிதர் வெளிப்படுத்தினாங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்றாங்க ஒரு நாள் துஆ கேட்கிறாங்க அல்லாஹும்ம இன்னஹாதா கிஸ்மதி பீமா அம்லிக் யா அல்லாஹ் இந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பங்குகளை நான் பங்கு வைத்து விட்டேன். ஆயிஷாவோட அன்பு கூடன்றதுக்காக வேண்டி ஆயிஷாவுக்கு டேர்ன்ல மூணு நாளும் மத்தாக்களுக்கு ஒரு நாளும் கொடுக்கல. ஆயிஷாவுக்கும் ஒரு நாள் தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதே போல மற்றவங்களுக்கும் ஒரு நாள் தான் சொன்னாங்க அல்லாஹும்ம இன் ஹாதிஹி கிஸ்மதி ஃபீமா அம்லிக், எதை நான் உடந்தையாக்கி கொண்டிருக்கிறேனோ எதுக்கு நான் சக்தி பெறுவேனோ அதுல உள்ள பங்கை நான் சரியாக பங்கு வைத்திருக்கிறேன். என்னை பழித்து விடாதே, என்னை சோதித்து விடாதே, பீமா தம்லிக் எதை நீ சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த விடயத்தில் என்னை சோதித்து விடாதே. என்ன ஏந்த உள்ளம் ஏந்த கட்டுப்பாட்டில் இல்ல, ஏந்த உள்ளம் ஓண்ட கட்டுப்பாட்டில் இருக்குது, ஏந்த உள்ளத்திலுள்ள அன்பு யாண்ட கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கோ மிகவும் அழகாக இந்த புத்தி எடுங்க வாழ்க்கையில அவசரப்படவான நிதானமாக யோசிங்கோ. மிகவும் பொறுப்பான ஒரு வேலை நாங்க வாழக்கூடிய இந்த சமூகத்தில் எதனாலும் போல வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு கவுன்சிலிங்கும் பேசக்கூடிய பேச்சும் பெண்களிடமிருந்து வரக்கூடிய சத்தமும் இதுவாகத்தான் இருக்குது. இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கோ. ஆண்களுக்கு தேவைகள் இருக்கலாம், அதுக்காக வேண்டிய வாழ்க்கையில கஷ்டங்களை தூக்கி போட்டுக்கொள்ளவாங்க. ஆண்களுக்கு தேவைகள் இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டங்களை தூக்கி போட்டுக்கொள்ளவாங்க. தேவைகளை பொறுத்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவை இருக்குது, அதுக்காக வேண்டி ஹராத்த செய்யவும் வாரம் தெரியும். இந்தியாவில் தோன்றின மிகப்பெரிய ஒரு மகான், பல துறைகளில் கிதாபு எழுதுகிறார். 500க்கும் மேற்பட்ட கிதாபுகளை தன் கையால் எழுதினார். அவங்க சொல்றாங்க அவங்கள பத்தி, அவங்கள பத்தி அவங்க எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க நானும் ரெண்டாவது கல்யாணம் முடித்தேன், இரண்டாவது கல்யாணம் நானும் முடித்தேன். இதை முடிச்சு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் அந்த சம்பவத்தை ஃபுல்லா வாசிக்கல, அவர் அப்படி எழுதி கொண்டு போய் சொல்றாரு கடைசியாக. இது நடக்காம இருக்கிற இது வந்துட்டு இந்த சமூகத்துல இது நடக்க மாட்டாது. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்னண்டா, மக்களுக்கு மத்தியில் அறியாமை இருக்கு. என்ன அறியாமை, ஜஹாலத். இதை பத்தி ஆழமான விளக்கம் இல்லை. ஏன் கல்யாணம் முடிக்கோள், ரெண்டாவது கல்யாணத்துக்கு தேவைன்னா நான் முடிச்சா ரெண்டாவது ஒன்று இருக்குது. நாங்க கல்யாணம் முடிச்சதுமே முதல் கல்யாணத்தோட எங்கட முழு அன்பையும் அப்படியே அங்க கொடுத்துட்டோம். யாருக்கு? முதல் மனைவிக்கு கொடுத்துட்டோம். அதை மறுவ கலக்கு எடுக்கலாம். அதை நீங்க இருக்கிறதா தியாகம் நடக்க வேண்டும். அரபு நாட்டு கலாச்சாரத்தில் அப்படி அல்ல, அந்த கலாச்சாரத்தில் அப்படி அல்ல. ஆப்பிரிக்காவுடைய கலாச்சாரத்தில் வித்தியாசமான கலாச்சாரம். முடிக்க முந்தையே தெரியும் நான் இரண்டாவது ஒன்று முடிப்பேன், என் முழு அன்பையும் இவனுக்கு கொடுத்துடப்படாது, இவன் நான் எதுக்கு பாவிக்க போறேன், எங்க தேவைகளுக்கு பாவிக்க போறேன், நான் இவக்கெல்லாம் கொடுத்துட போறேன். இந்த ஒரு கலாச்சாரம் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊருக்கு தான் சாத்தியமாகும். நாங்க என்ன செஞ்சிருக்கோம், கல்யாணம் முடிச்சு ஒரு 10 வருஷம் வாழ்ந்து எங்களுடைய அத்தனை விஷயத்தையும் என்ன விடவும் எந்த மனைவிக்கு என்ன பத்தி தெரியும், யாரும் தெரியும். நாங்க சில விஷயத்தை மறந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கோ. வெறுமனே சில வினாடிகளுக்காக வேண்டி, சில நாட்களுக்காக வேண்டி வாழ்க்கை பூராக கஷ்டப்பட வேண்டாம். குழந்தைகளுடைய விடயம் இருக்கிறது, மனைவியினுடைய விடயம் இருக்கிறது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்படுங்கோ. எத்தனை சொல்றான், நீங்க ஆசைப்பட்டாலும் சரி நடக்க முடியாத விஷயம் சொல்லி போட்டு சொல்றான். ரெண்டு பிடிச்சா ஒன்று பக்கம் அப்படியே சாஞ்சிடுவீங்க. முதலாவது இப்ப ரெண்டாவது முடிச்சா ரெண்டாவது பக்கம் சம்பூர்ணமா சாஞ்சிடுவீங்க. முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்துல தொங்க விடப்பட்ட இதை போல பொருள போல அங்கல போறதா இங்கல போறதா, உமா வீட்டுக்கு போறதா கரவண்ட போறதா, அவங்க இப்ப தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுமையாகும் இங்க இவருடைய பேச்சு சென்றால் நான் இதனால சப பண்ணணும். இது குர்ஆன் பேச்சு, நான் பேசல. இது குர்ஆன் சூரத்து நிசாவுடைய 129வது திருவசனம். இது முதலாவது மனைவி விட்டாச்சு, in between தொங்க போட்டீங்க. அவ யோசிக்கிறா, வாப்பாட்ட போனா வாப்பாக்கு சுமை, நானாட்ட போனா நானாட மனைவி என்ன சொல்லுவா, நசீபு கட்டவிடுவா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் விடுவா. கணவன்ட்ட போனா அவர் எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, அவர் செகண்ட் கிளாஸா ட்ரீட் பண்ணுவாரு, நான் என்ன செய்ய. அல்லாஹ் சொல்றான், ரோட்ல சொல்லி போட சொல்றான். இந்த கட்டத்தில் முதல் மனைவியோடு நீங்க ஒரு சுலுக்கு வாரீங்க, கம்ப்ரமைஸுக்கு வாரீங்க. மனைவிக்கு சொல்ற, மனைவி சொல்றா, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு நீங்க வரவாங்க, நான் எனக்கு நீங்க தேவையில்லை, நான் அவங்கள விட்டுடுறேன். ஆனா நபக்காவ செலவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பி கொண்டீங்கோ என்று சொல்லி ஒரு நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது இல்லையா. மனைவியை தலாக்கு சொன்னாலும் குழந்தைகளுக்கு நஃபகா கொடுக்கும். இந்த விஷயத்தை இந்த மெசேஜ் எடுத்து கொண்டு பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எத்தி வைக்கும். ஏன்டா ஒன்றுக்காக சொல்லுவோம், அவங்களோட வாழ்க்கையிலையும் ஹராம் கலக்கப்படாது, ஹராம் சேர்க்கப்படாது, கலக்கப்படாது. நாட்டு சட்டத்தில் ஒன்று இருக்குது, ஷரியாவுடைய சட்டம் ஒன்று இருக்குது. மனைவி தலாக்கு சொல்லப்பட்டுட்டாரு, பிள்ளைகள் எல்லாம் கோர்ட்ல தீர்ப்பாகித்தது, உம்மாவோட தான் இருக்கணும் என்று சொல்லி கணவன் பொறுப்பெண்ணா மனைவியில இதா முடியும் வரைக்கும் கணவன் மனைவிக்கு நஃபகா செலவுக்கு பணம் கொடுக்கும். சரிதானே? ரெண்டாவது ஒன்று இருக்குது, பிள்ளைகள் பாலமாகும் வரைக்கும், பிள்ளைகள் பருவ வயதை அடைகிற வரைக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், செலவுக்கு பணம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நாங்க மெயின்டெனன்ஸ் சொல்றோம். குர்ஆன் சொன்னது நஃபகா என்று சொல்லி, நஃபகா என்று சொன்னா மூணு வகையான விஷயம் வரும். அக்கமடேஷன், உடுப்பு, கிளாத், மத்ததே சாப்பாடு, இது மூணு குணம். இது மூணுக்கும் எவ்வளவு செலவாகுமோ அந்த பணம் யாருடைய தலையில, யாண்ட வாப்படத்தல. நாட்டு சட்டம், பிரிட்டிஷ் லா என்ன தெரியுமா சொல்லுது, உங்களோட இன்கம்ல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் போகணும், இன்கம்ல இத்தனை பெர்சன்ட். அப்ப நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னா, உங்களோட இன்கம் என்று சொன்னா, அதுல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் நான் மறந்துட்டேன். ஆனா அது இதுவரை எத்திக்குமே 20% மேல கொடுக்கணும். ஷரியாவுடைய லா என்ன சொல்லு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கம்ஃபர்டபிளாக, நீங்க ஒரு ஏழையாக இருந்தால் ஏழை, நீங்க செல்வந்தராக இருந்தால் செல்வந்தர், நீங்க மிருந்தாக, அந்த இனத்து காலத்தில் அந்த பிள்ளைகள் உங்களோட இருந்தால் நீங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ இந்த தொகை உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நபத்தாவாக யாரும் கொடுக்கணும், பிள்ளைகளை கொடுக்கணும். இது கொடுக்காம 100,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நீங்க டிக்ளை பண்றீங்க 10,000 ரூபாய் தான் சம்பளம் என்று சொல்லி அவங்களை ஏமாற்றுவீங்க என்றிருந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும். உண்டு என்ன தெரியுமா, நீங்க தின்றது ஹராம். மற்ற பிள்ளைகளை கொடுக்கிறீங்க, இரண்டாவது மனைவியில பிள்ளை கொண்டே கொடுக்கிறீங்க, ஹராம், கூடாது. டிவோர்ஸ் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் நஃபகா மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறார் யாருக்கு, பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளுக்கென்று கொடுத்த பணத்தில் இதாவுடைய பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு மனைவி சாப்பிடுறது மனைவிக்கு ஹராம். ஏன், அது மனைவி யாருக்குரியதல்ல, மனைவிக்குரிய ஹக்கு அல்ல, யாருக்குரிய ஹக்கு, பிள்ளைகளுக்குரிய ஹக்கு. இந்த விஷயத்தை கவனமா விளைவிக்கும், இந்த விஷயத்தை விளைவிக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், உங்களோட வசதி நீங்க மூணு கட்ட வருவீங்க. ஒன்று ஏழை, ஒரு ஏழையாக இருந்தால் உங்களோட பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க, அந்த அமௌண்ட் உங்களோட பிள்ளைக்கு மெயின்டெனன்ஸ் ஆக நீங்க கொடுத்தாகணும். காலி எந்த அமௌண்ட நிர்ணயிச்சாலும் சரி, நீங்க ஒரு வசதி உள்ளவர், மஷா நல்ல வசதி, உங்களோட மற்ற மனைவியுடைய பிள்ளைகளை இப்படி வச்சிருக்கிறீங்க, அதே ஸ்டாண்டர்ட்ல அந்த பிள்ளைகளை நீங்க வச்சு பார்க்கறது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. இதை இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமா பேசிருக்குது. எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ, இது மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறான், இது கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள ஏலும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் என்று சொன்னால், குல்லு சுல்ஹின் ஜாயிஸும் பைனல் முஸ்லிமீன், எல்லா கம்ப்ரமைஸும் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஜாயிஸ், செஞ்சு கொள்ளும். இல்லா சுல்ஹன் அஹல்ல ஹராமன், ஒரு சுல்ஹ் தவிர ஒரு கம்ப்ரமைஸ், அது என்ன சடக்குது சொன்னால், ஒரு ஹராத்த ஹலாலாக்குது அல்லது ஒரு ஹலால ஹராமாக்குது, அந்த கம்ப்ரமைஸ் ஏலாது. காரணமாக ஒரு ஹராம் ஹலாலாகுது. உதாரணமா வச்சுக்கோங்க,
ரெண்டு முஸ்லீம்கள் சேர்றாங்க, சேர்ந்து சொல்றாங்க, இங்க வா வாப்பா, இங்க வா வாப்பா, ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, நான் ஏந்த சிஸ்டர் உனக்கு தாரேன், நீ ஓன சிஸ்டர் எனக்கு தான், கல்யாணம் நாங்கள் முடிச்சு கொள்வோம், ஆனா மகர்த்த கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காரணம், ஏன் காரணம், ஜெயித் சொல்றாரு அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே உங்களோட சிஸ்டர் எனக்கு தாங்கோ, ஏந்த சிஸ்டர் உங்களுக்கு தாரேன், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகரமான அஜ்னபியத்தான், அதாவது வெளியாக்கள் தான், கல்யாணம் முடிக்க சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சு கொள்வோம், மகர் தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சிஸ்டர் தர வேண்டிய மகருக்கு நான் கூட சிஸ்டரை முடிச்சு கொள்றேன், உங்களோட சிஸ்டரை கொடுக்க வேண்டிய மகருக்கு நான் என் சிஸ்டர் உங்களுக்கு தான் கொடுமாங்க, இல்ல கூடாது, உங்களுக்கும் சிஸ்டருடைய மகருக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லை, அது அவட ரைட், யார ரைட், இது கூடாது, இது ஹர்ரம ஹலாலன், இது ஒரு ஹலால ஹராமாக்குது, இந்த ஷர்த் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாது, இந்த ஷர்த் இஸ்லாத்திடம் இல்ல. மனைவி சொல்ற, நான் உங்களோட ஒரு கம்ப்ரமைஸுக்கு வாரு, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய மருவ வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்தா நீங்க ராவக்கு இங்க தான் தங்கோணம், அங்க புகையலாம், இதுக்கு மாப்பிள்ள எதிரியாகிறாரு, எதிரியா தான் செய்வாரு, இது கூடாது, இது ஒரு அவத்து கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் பறிச்சு நாங்க கம்ப்ரமைஸுக்கு வரோம், இது இஸ்லாம் அனுமதி கொடுக்காது, இது இஸ்லாம் அனுமதி கொடுக்காது. எனவே இந்த விஷயத்தை வாழ்க்கையில எப்பே ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, ஹராம் ஹராலை ஹராமாக்கக்கூடிய அல்லது ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய ஒரு கம்ப்ரமைஸ் எந்த காரணம் கொண்டும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது, அதை ஷரீஅத்தில் அனுமதிக்க இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி இதுக்கும் நீங்க விருப்பம் இல்லையா, பிரச்சனை முத்திக்கொண்டே போகுதா, கம்ப்ரமைஸும் சரி வருதில்லை, மனைவி அடமன் தான் நிற்கிறா, நீங்க கொடுத்தான் வேணும், இப்ப கணவன் முடிவுக்கு வாரா, சரி அவளை விடுறதில்லை, இவளைத்தான் விட போறேன், நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் என்ற இடத்துல வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக போறீங்க, அல்லாஹ் சொல்றான் அது மிச்சம் நல்ல, வாழ்க்கை பூராக சண்டை பிடிப்பதை விடவும் பிரச்சனையை செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது நல்ல, பிரிஞ்சு போங்கோ, யுகனில்லாஹு குல்லம் மின் சஅதிஹி, ரெண்டு பேரையும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பின் கீழ் வைத்துக் கொள்வான். எத்தனையோ பேர் சொல்றாங்க அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் வியாபாரம் எல்லாம் செழிப்பாய்க்குன்றாங்க, கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கொஞ்சம் பெண்கள் சொல்றாங்க அந்த மண்டை குத்து எண்டைக்கு எந்த வீட்டிலிருந்து போனாலும் அண்டைக்கு பிறகுதான் நல்லா என முகம் பார்த்தான்றாங்க. இது ரெண்டும் பேசப்படுது, இது ரெண்டும் குரான், இது ரெண்டும் குரான், அல்லாவே சொல்லிட்டார், நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறீங்க, மனைவிக்கு என்ன பயம், என்ன நபக்கா யாரு தருவாங்க, என்ன சுக்குனா, என்ன அக்கமடேஷன் யார் பொறுப்பு, ஒரு கஷ்டத்தை ஆனா பிரிஞ்சு போறாங்க, எதுக்கு தெரியுமா, ரெண்டு பேரும் உண்டாக சேர்ந்து வாழ்ந்தா நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை பூராக சண்டை தான் பிடிக்கும், அடிச்சு கொண்டு தான் போகணும், சரி இது எதனாலும் செய்யலாம், எதனாலும் முகைமத்து பேசணும், எதனாலும் புறம் பேசணும், எதனாலும் சண்டை பிடிக்கணும், வானம் நாங்க பிரிஞ்சு போவோம், அல்லாஹ் மூணாவது சொல்யூஷன் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறீங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு பெண்ணை விட்டு ஒரு கணவன் பிரியும் பொழுது நாலு வகையான கட்டங்கள் உருவாக்கும், இந்த நாளையும் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா பேசிட்டான், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லும் பொழுது நாலு வகையான சந்தர்ப்பங்கள் உருவாகும், நாலு வகையான மனைவி இருப்பாங்க, அல்லாஹ் ஒன்று சொல்றான், சில மனைவிமார் இருப்பாங்க, சுபஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்குது, குர்ஆன் பெண்களை இந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார், குர்ஆன் இந்த அளவுக்கு பெண்களுடைய ஃபைனான்ஸ், குர்ஆன் பெண்களுடைய எக்கானமிய இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு உச்ச கட்டத்தில் வச்சு பார்த்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுது ஒரு பெண்ணை நீங்க தலாக்கு சொல்லும் பொழுது ரெண்டு கட்டம் வரலாம், ஒன்று என்ன தெரியுமா, நாலு கட்டம் இருக்குது, அதுல ஒன்று என்ன தெரியுமா, நீங்க அவளோட குடும்பம் நடத்திட்டீங்க, லைஃப் ஆரம்பிச்சுட்டீங்க, குடும்பம் தனிமையில இருந்து ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ரெண்டாவது அவ கல்யாணம் முடிக்கும் பொழுது மகர் தொகை குறிப்பிடப்பட்டு விட்டது. இத்தனை லட்சம் ரூபாய் மகர் உனக்கு நான் தருவேன். மகர் கொடுக்கல, நினைப்பேன் சொல்லியிருக்கிறேன், மகர் கொடுக்கணும் என்றது கட்டாயப்பாடு. மகர் என்ன செய்யப்பட வேண்டும்? பிக்ஸ் பண்ணணும், இத்தனை லட்சம் ரூபாய் மகர். நான் மறுவாழ்க்க சொல்றேன், கருத்தின் பிரகாரம் மகர் என்று சொல்லக்கூடியது 101 ரூபாய் மகராக இருக்கே நான், சொச்சக்கணக்கு மகராக இருக்கே நான், அது லட்சமாகத்தான் இருக்கணும். இன்னைக்கு லட்சமும் சொச்சம் தானே, இன்னைக்கு லட்சமும் சொச்சம் தானே வாப்பா. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மகர் அல்லாஹ் சொல்றான் 4 வகையான சிச்சுவேஷன் சொல்றான். ஒன்றுன்னா குடும்பம் நடத்திட்டீங்க, நிக்காஹுடைய உடன்படிக்கையில மகர் தொகையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமா வச்சுக்கோங்க, மகர் தொகை 50 லட்சம் ரூபாய் எழுதிட்டாங்க, பிக்ஸ் பண்ணிட்டாங்க 50 லட்சம் ரூபாய் மகர். சரி, அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டாங்க, ஒரு நாள் ராவ் வாழ்ந்துட்டாங்க. வாழ்றதுன்னு சும்மா வாழ்றதல்ல, ரெண்டு பேரும் இல்லை, அதாவது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக, அதாவது ஹதீஸ்ல வந்து அப்படியே சொல்வதாக இருந்தால் ரெண்டு பேரும் தன்னுடைய இந்திரியங்களை பரிமாறிக்கொண்டார்கள். அதாவது ரெண்டு பேரும் ஒத்தருடைய ஒத்தரை கொண்டு இன்பம் கொண்டாடிட்டாங்க. இதுக்கு பிறகு நீங்க தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பேசுவதாக இருந்தால் குர்ஆன் சொல்லுது மிக தெளிவாக, பிக்ஸ் பண்ணப்பட்ட மகர் அப்படியே நீங்க கொடுக்கணும். பிக்ஸ் பண்ணப்பட்ட மகர் லா யுஸ்தரது மின்ஹா ஷைஉம் மினல் மஹர், கொடுத்த மஹரிலிருந்து எதையுமே திருப்பி எடுக்க முடியாது. வஇன்ன இஜ்ஜதஹா, அவட இத்தா இருக்குது, அது ஒன்றோ 3 குருவாக இருக்கும் அல்லது 3 மாசமாக இருக்கும். அவக்கு 3 பீரியட் இந்தா, 3 பீரியட் வரும் வரைக்கும் அவ இந்தால் இருப்பா, அப்படி இல்லைன்னா அவ 3 மாசம் இந்தால் இருப்பா. இது ஒரு பொம்பளை. ரெண்டாவது சில பெண்கள் இருப்பாங்க, இதெல்லாருக்கும் தெரிந்தாலே குடும்பம் நடத்திட்டு அதாவது நிக்காஹுடைய சந்தர்ப்பத்தில் மகர் தொகை பிக்ஸ் பண்ணப்பட்டு விட்டது, ரெண்டாவது குடும்பமும் நடத்திட்டாங்க, அதுக்கு பிறகு டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உண்டு அங்க வரும் என்றிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கொடுத்தத்தை திருப்பி எடுக்க முடியாது. கொடுத்ததை நீங்க எப்படி திருப்பி எடுப்பீங்க? நீங்க கொடுத்தது ஒரு மலையாக இருந்தாலும் அதை கேட்க முடியாது. நல்ல அம்சம், நல்ல அம்சம், கொடுத்தத்தை திருப்பி எடுக்கலாம் எப்ப? அதுக்கு பொண்ணு ஒன்று இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னால எக்ரிமெண்ட்ல நிக்காஹல வச்சு மஹர் தொகை 50,000 ரூபாய் 5 மில்லியன் என்று பிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா குடும்பம் நடத்த அதுக்கெல்லாம் டிவோர்ஸ். அப்படி நீங்க நினைப்ப, எல்லாம் நடந்து முடிஞ்சு, பள்ளியில பெரிய 6 வாரமா எல்லாம் நடந்து முடிஞ்சு, 3 நாள்ல கேள்விப்பட்டா என்ன? அது சரிப்போம், அது சரி போகல. இங்க 50 லட்சம் ரூபாய் மகர் எழுதினாங்க வாப்பா, அடக்கே குர்ஆன் அந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கு, பெண்களை குர்ஆன் பாதுகாத்திருக்கு. குர்ஆன் சொல்லுது நீங்க குடும்பம் நடத்த இல்ல, ரெண்டு பேரும் இன்னும் வாழ இல்ல, ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வலிமா கொடுத்தது வலிமா கொடுத்தாங்க, ஆனா ரெண்டு பேரும் சொல்றாங்க, அந்த பெண் சொல்றா என் வேர்ஜினஸ் இன்னும் போகல, என் வேர்ஜினஸ் அப்படியே இருக்குன்றா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வர வேண்டும்? குர்ஆன் அதை பத்தி மிகவும் அழகாக சூரத்துல் பக்கராவுடைய 236வது திருவசனத்தில் குர்ஆன் சொல்லுது, வஇன் தல்லக்துமுன் நிஸா, அந்த கட்டத்தில் நீங்க உதாரணமாக கல்யாணம் முடிச்சுட்டீங்க, குடும்பம் நடத்த இல்ல, நீங்க மகர்த்தொகையை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறீங்க, இந்த கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக மிகவும் அழகாக சொல்றான்,
நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிருக்கிறீங்க, குடும்பம் நடத்தல, ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவுல ஈடுபடல, அப்படிப்பட்டதுக்கு முன்னால டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கும் என்றிருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிர்ணயிக்கப்பட்ட பிக்ஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்ல 50% கொடுங்க. எத்தனை பர்சன்? 101%. எவ்வளோ எவ்வளோங்க சொல்லுங்க. ஊடும் கேட்கிறாங்க, வாகனம் கேட்கிறாங்க. ஒரு கல்யாணம் நினைச்ச எப்படி போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க, போயிட்டு வந்தா மாப்பிள்ள வந்து டாக்டர், சுபஹானல்லாஹ், இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு மக்களுக்கு இப்பதான் தௌபா நசீபாகவும் தெரியாது. ஈஸ்ட்ல மக்களுக்கு எப்ப தௌபா நசீபாகவும் தெரியாது. வாலிப சமூகம் இன்றைக்கு ஈஜிப்ட்ல எப்படி அந்த ஹுஸ்னி முபாரக்குக்கு எதிராக எழுப்பினாங்களோ இதே எலும்பு எலும்போன ஈஸ்ட்ல வாலிபர்கள் எலும்போனும் புரட்சியோடு செய்யணும், நாங்கள் எடுக்க மாட்டோம். பெண்கள் செல்லோனும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பெண்கள் செல்லோனும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். வாலிபர்கள் செல்லோனும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இது ரெண்டு மார்க்கம். ஈஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் அல்லாரத்தில் ரெஸ்பான்ஸ் அல்லாரத்தில் வாகனம் இருக்கு. புரட்சியாக இது வராத வரையில் இது முடியாது. இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை முடியாது. அப்ப என்ன நடக்கணும் சொன்னா, புரட்சி உலகத்தில் வரோம், நாங்கள் எடுக்க மாட்டோம், இது கூடாது, இது ஹராம், பலரும் பேசணும். இந்த கண் மாஷால்லா ஈஸ்ட்ல வைத்து பார்த்தாலும் மகர் தொகை எவ்வளோ? 110 ரூபா, 101 ரூபா எழுதிட்டு சொல்றாங்க, இது மருமகன் டிசி ஓலவல் படிச்சோன்னே நான் தான் இவரை ஸ்பான்சர் பண்ணேன் ஏ லெவல் படிச்சதுக்கு, அதுக்கு போற இவரை நான் தான் டாக்டர் ஆக்கினேன். இந்த கேள்வி விட்டு மருமகனா வந்திருக்கார். யார் சொல்றாரு? மாமா சொல்றாரு. சபையில பப்ளிக்ல அந்த மருமகனை வச்சுக்கொண்டு, அடே வெக்கம் இல்லையாப்பா, வெக்கம் இல்லையா? இதே இந்த மருமகன், இவர் நல்ல ரிசல்ட் எடுத்த ஓலவல்ல நான் ஸ்பான்சர் பண்ண படிச்சு வச்சேன், டிசி ஏ லெவல் எழுதினாரு, அது டாக்டர் ஆனாரு, இன்னைக்கு கொழும்புல உடு கொடுத்து அக்கிரமத்தில் வயல் கொடுத்து கல்முனையில் என்ன மீன் பிடிக்கிறது, என்ன இது தோணி கொடுத்து இவரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். சுபஹானல்லாஹ், இது மாமக்கு பெருமை. பாவத்தை சொல்லி பெருமைப்படுறாங்க, பாவத்தை சொல்லி பெருமைப்படுறாங்க. இது ஈஸ்ட்ல மட்டுமென்று நான் சொல்ல இல்லை, ஈஸ்ட்ல பகிரங்கமாக நடக்கிறது. எங்க ஊர்ல என்ன செய்யுது? எங்க டாக்குமெண்ட்ல வருது இல்ல, டாக்குமெண்ட்ல வருது இல்ல, இது இங்கெல்லாம் அந்த வேர்ல்ட் தானே, இது அந்த வேர்ல்ட் உலகம், இது இங்கெல்லாம் அந்த வேர்ல்ட் தான் போயிட்டு போட்டி அப்படியே. ஆனா நான் சொல்ல இல்ல, மாமட சொத்து உங்களுக்கு தான் ஹராமே தவிர உங்களோட மனைவிக்கு ஹராம் இல்லை. உங்களோட மனைவிக்கு அது மாப்பிள சொத்து, நீங்க என்ன செய்ய வேணாம்? மனைவியிட சொத்துக்கு நீங்க உரிமையை கொண்டாட வேணாம். அன்றைக்கே சொல்லிடுங்க, இது மனைவியது, அவட சொத்து, அவரை காத்து கொடுக்கணும், அவன் மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு கலவ பண்ணணும், அவரை கூலி கொடுக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு தேவைண்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் எடுக்கணும், அட்மிட்டர் நான் தான், இதை மேனேஜ் பண்றேன், எனக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ எடுக்கேனும். இதையும் மிக அழகாக போறா சொல்லி சரி, மகர் தொகை பிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா என்ன செய்யல, குடும்பம் நடத்தல, டிவோர்ஸ் ஆகிட்டது. ஆனா மௌத்தானால் சட்டம் வேற, மௌத்தாகித்தா மகர்த்தொகை அப்படியே பெய்திடும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு. மகர எழுதித்தாங்க பள்ளியில, நிக்காக நடந்து முடிஞ்சு 50 லட்சம் ரூபாய் மகர் எழுதினாங்க. குடும்பம் நடத்த முந்தி யார் மௌத்தாயிட்டாரு? யார் மௌத்து? மாப்பிள மௌத்தாயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? குறிப்பிடப்பட்ட மகர்த்தொகை சம்பூர்ணமா யாரு பேசணும்? அந்த மௌத்தான மையத்துடைய அனந்த ரசத்து பிரிப்பதற்கு முன்னால மகர்த்தொகை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு. பெயிண்ட் விஷயம் சரி. இதே போலத்தான் மனைவி மௌத்தாகித்தான் கணவனுக்கு முன்பே. மனைவி ரசத்திலையும் அனந்த ரசத்து யாரு போகும்? கணவனுக்கு போகத்தான் செய்யும். இந்த உடன்படிக்கை லேசானதல்ல. மூணாவது ஒன்றிருக்குது. குடும்பம் நடத்திட்டீங்க, உதாரணமாக இது யாருக்கு அப்ளை ஆகும் சொன்னா, சும்மா போறாங்களே, சும்மா ஒன்றுமில்ல போற, அவங்க மகர பத்தி பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு குடும்பம் நடத்திட்டாங்க. ஆனா மகர் தொகை வந்து பிக்ஸ் ஆகி இல்லை. அவங்க கொமன் நிக்காக செஞ்சு கொண்டாங்க. எங்க? அதாவது கச்சேரிக்கு போனாங்க. நாங்க செகுலர் நிக்கா, அதாவது இஸ்லாம் இஸ்லாமைஸ் ஆகப்பட்டதல்ல, சும்மா அவங்க செஞ்சாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப டிவோர்ஸ் நடக்குது. குடும்பம் நடத்திட்டீங்க ஆனா மகரம் இல்ல, பிக்ஸ் இல்ல, இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹ், பெண்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறான் சொன்னா, அல்லாஹ் சொல்றான், ஓண்ட கணவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவர் மகர் கொடுக்கும். கணவனுடைய கெப்பாசிட்டி, கணவனுடைய கெப்பாசிட்டி என்ன? மனைவியில கெப்பாசிட்டிக்கு சீனம் வாங்குறது இல்ல, உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்க மகர் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க வசதி உள்ளவராக இருந்தால், வசதி உள்ளவராக இருந்தால் உங்களோட வசதிக்கு ஏற்ப மகர் கொடுக்கணும். உங்களை போல ஒருத்தர் உங்களை ஊர்ல கல்யாணம் முடிக்கும் பொழுது எவ்வளவு மகர் கொடுத்தாரோ அந்த தொகை மகர் உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுக்கணும். இதை குர்ஆன் தலாக்குக்கு முன்னால கொடுக்கணும். கொடுத்தா தான் தலாக்கு செல்லுபடியாகும். இதையும் சொல்லிட்டு நாலாவது ஒன்றையும் குர்ஆன் சொல்லுது. நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல, இந்த வாரக்கிழமை மிக இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆயத்துக்களை மாற்றி எழுத்த மாதிரி விளங்குது. இன்ஷா அல்லாஹ் இதை வாரக்கிழமை பார்ப்போம். பெண்களுடைய பெண்களுடைய சட்டத்தை, பெண்களுடைய தலாக்குக்கு வந்த பெண்களுடைய உரிமைகளை இஸ்லாம் இந்த அளவுக்கு பாதுகாத்திருக்குது. எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தை ஷேர் பண்ணுங்க யாரும் சொன்னா, சமூகத்தில் உள்ள வாலிபர்களோட. இது லேஸ் இல்ல. ஒரு பெண் மௌத்த தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகும் அந்த பெண்ணை மெயின்டைன் பண்றது, அந்த பெண்ணுடைய உரிமைகளுக்காக வந்து குரல் கொடுக்கிறது எங்க ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், வெள்ளவத்த பள்ளிக்கு சுபகம் போகுவோம், சுபகுக்கு வெள்ளவத்த பள்ளி போகுவோம். இந்த நோய் எப்பத்தான் இல்லாமோ தெரியாது. பள்ளி வாசல்ல, பள்ளி கேட்ல, என்ட்ரன்ஸ்ல, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏஜ் டெஃபினிட்லி 60+ என்ன விளங்குது இல்ல, பள்ளிக்கு போராட்கள மிஸ்டேக்கா, அவங்கள மிஸ்டேக்கான விளங்குது. இவங்கட ப்ராப்ளத்தை ரெண்டு பேர் முன்னுக்கா, இவங்களோட ப்ராப்ளம் என்ன? அவர நோயாது. யாரு நோய்? யாண்ட அட்டையத்துக்கு நெத்திர வச்ச செய்யும். அட்டையத்துக்கு நெத்திர வச்ச கல்யாணம் படாது இவங்கள. அப்படி ஒரு கதை வந்துது, சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களாம். சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களாம். சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு சரி, வீடு கட்டி அழகா கொடுத்தாச்சு. அது லாட்டரி கேம்ப், அதாவது லாட்டரி. இது லாட்டரியல்ல, என்ன சொல்றதுக்கு எவ்வளவுங்க ஊடு கட்டுறதுக்கே கொஸ்டாவிக்கு 14 லட்சம் 14.4 மில்லியன் எவ்வளவு? 6 லட்சம் விற்றுப்படும்.
இது வந்து அவங்கள நோய். இவங்களை விசாரிச்சு அங்கல வைத்து பார்த்தா பள்ளி அங்க கேட்டு பார்த்தேன் சொன்னா ஒரு பொங்குல சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவக்கல்ல அந்த ரெண்டு பிள்ளைகள் வலது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பிள்ளைய தூக்கமாகிட்டு அவன் என்ன செய்வான் உட்கார்ந்து இருப்பான். வேணும் என்று செய்தாவோ தெரியாம செய்தாவோ தெரியல, அதனத்தால யாரும் போக கூட பிள்ளைய கிண்டிடுவான். இதெல்லாம் காரணம் என்னன்னா ஷரீஅத்து தெரியாம பிள்ளைகளை நாங்க மக்களை டிவோர்ஸ் பண்ணினோம், சமூகம் ரோட்ல சீரழியுது, சமூகத்தை கேட்பார் பார்ப்பார் இல்லாத நிலையாகிட்டது, இதனால் இறக்கம் காட்டுங்கோ, வாலிபர்கள் நல்ல படிங்கோ, வாழ்க்கையில ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இது இன்பம் கொண்டாடுற துனியாவல்ல, இங்க தியாகங்கள் செய்ய வேண்டி வரும், கஷ்டங்கள் பட வேண்டி வரும். சில கட்டங்கள்ல நான் ஒரே சொல்லுவேன், என் மனைவி தான் என் சுவர்க்கத்துக்குரிய வழியாக இருப்பாள், என் மனைவி தான் சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய வழியாக இருப்பாள், பொறுமை செய்ய வேண்டி வரும், மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுவாள், திட்டுவாள், சபிப்பாள், என்ன யாருடைய மனைவாரும் அப்படி இல்லை, நான் சொல்றேன், அவளை கொண்டு சுவர்க்கம் போக வேண்டிய கட்டம் என கூடுவான். வாழ்க்கையில் இப்பையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, நாங்க இப்போ நிறுக்கத்தை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நல்லதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கப்பட்டுருவானாக. எத்தனை வாலிபர்கள் வாலிபர்களும் பெண்களாக ஆண்களாக தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகுதியான மனைவிமார்களையும் தகுதியான கணவனையும் கொடுத்து சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.